கதை சொன்னால்தான் சாப்பிடுவேன். பலூன், பலூன், கலர் பலூன், பலூன். குரல் கேட்ட சில நொடிகளில் கற்கண்டை சுற்றிய எறும்புகளைப் போல பலூன்காரரை சுற்றி குழந்தைகள் மொய்க்கத் தொடங்கினர். எனக்கு பச்சைக்கலூர் பலூன்தான் வேணும் என்றாள் ஒரு இரட்டை ஜடை சிறுமி. ஆரஞ்சு பலூனை ஏங்கிட்ட கொடுங்க என்று குதித்தான் ட்ரௌசர் பையன் ஒருவன். எதுவும் கேட்காமலேயே கையில் கிடைத்த பலூன் ஒன்றினை பிடித்து இழுத்தான் ஒரு பொடியன். பலூன்காரன் அவர்களை சமாளிக்கத் திணறினாலும் சந்தோஷப்பட்டான். இந்த குழந்தைகள்தானே அவன் பிழைக்க உதவுகிறார்கள். ஒரே ஒரு சிறுமி மட்டும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பலூனின் பூரிப்பு அவள் கண்களிலும் தெரிந்தது. தும்பைப்பூ நிறத்தில் முகம், பொசுபொசு கன்னங்கள், பிஞ்சுக் கால்கள், பார்த்த மாத்திரத்தில் தூக்கிக் கொஞ்ச வேண்டும் போல இருந்தது பலூன்காரனுக்கு. நேரே அந்த குழந்தையிடம் சென்று பேச்சு கொடுத்தான். ஏம்மா, உனக்கு பலூன் வேண்டாமா? ஏன் இங்கே நின்னுட்டே? எல்லாரும் வாங்கிட்டு போனதும் வரலாம்னு இருந்தேன். மழலைக் குரலில் பதில் வந்தது. உன் பேர் என்னம்மா? ஆக்னஸ் புசாக்ஸியோ. செல்லம்மா கோன்சான்னு கூப்பிடுவாங்க. உன்ன மாதிரியே பெயரும் அழகா இருக்கு. இந்த பலூனை வச்சுக்கோ. நன்றி. பலூன்காரன் அந்த குழந்தையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அமைதி, சாந்தம், புரிதல். ஒரு குழந்தையிடம் இவற்றை யார் எதிர்பார்ப்பார்கள்? வண்ண வண்ண பலூன்களை பார்த்த பிறகும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையால் ஒதுங்கியிருக்க முடியுமா? கூட்டத்தோடு ஒட்டாமல் தனியே தரையை பார்த்தபடி குனிந்திருக்க முடியுமா? பல வீதிகளில் திரிந்திருக்கிறேன். பல நூறு குழந்தைகளை பார்த்திருக்கிறேன். இவள் எல்லோரிடமிருந்தும் வேறுபடுகிறாள். ஏதோ ஒன்று இவளை தனியே பிரித்துக் காட்டுகிறது. மீண்டும் ஒருமுறை நிமிர்ந்து பார்த்தான் அந்த பலூன்காரன். காற்றில் அசைந்து அசைந்து அந்த பலூன் ஆக்னஸோடு சென்று கொண்டிருந்தது. ஆக்னஸ் தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். எதிரே ஒருவர் மிதிவண்டியை ஓட்டியபடி அந்த தெருவுக்குள் நுழைந்தார். ஐயா, அப்பா வந்தாச்சு! உற்சாகமாக குதித்து ஓடினாள் ஆக்னஸ். அவர் ஆக்னஸின் தந்தை நிக்கோலோ போன்சாஸ்கியோ, யூகோஸ்லோவியாவின் ஸ்கோப்ஜி நகரின் பிரபலமான கட்டட ஒப்பந்தக்காரர். அவருடைய கைவண்ணத்தில் உருவான கட்டடங்கள்தான் ஸ்கோப்ஜி என்கிற அவர்களுடைய சொந்த ஊரை அப்போது அலங்கரித்துக் கொண்டு இருந்தன. அவருடைய மனைவியின் பெயர் த்ரானி பெர்னாய். பரஸ்பரம் நல்ல புரிதல் கொண்ட தம்பதி. திருமணமான சில ஆண்டுகளில் பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அகா என்று பெயர் வைத்தனர். 3 ஆண்டுகள் கழிந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. லாசர் என்று பெயர் வைத்தனர். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 1910ஆம் ஆண்டு அன்று 3வது குழந்தை பிறந்தது. அவள்தான் ஆக்னஸ். இடதுபுறத்தில் பழமுதிர்ச்சோலை, வலதுபுறத்தில் பூங்கா, நடுநாயகமாக அழகான வீடு. இதுதான் ஆக்னஸின் இல்லம். அவளது தாயார் பெர்னாய்க்கு கடவுள் பக்தி அதிகம் உண்டு. வீடு, கடவுள், குடும்பம், இந்த 3ம்தான் அவளுடைய உலகம். காலை எழுந்ததும் பிரார்த்தனை செய்வாள் ஆக்னஸ். அகாவும் லாசரும் ஆக்னஸ் எழுந்து குளித்த பிறகுதான் படுக்கையில் இருந்தே எழுவார்கள். அவர்கள் காலை கடனை முடித்து வருவதற்குள் பிரார்த்தனையெல்லாம் முடிந்துவிடும். அதனால் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளாமல் நேரடியாக சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு தயாராக வேண்டியிருக்கும். என்ன குளிர் அடித்தாலும் அதிகாலையில் ஆக்னஸ் எழுந்துவிடுவது பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயம். இதனாலேயே அவளுக்கு சற்று கூடுதலாகவே செல்லம் தரப்பட்டது. ஆக்னஸ் மீது பெற்றோர் மட்டுமல்ல, அந்த தெருவில் இருக்கும் அனைவருமே அன்பாக இருந்தனர். அவளை பார்த்த மாத்திரத்தில் கொழுகொழு கன்னங்களை பிடித்து கொஞ்சாமல் யாரும் செல்ல மாட்டார்கள். அண்ணனும் அக்காவும் சேர்ந்துதான் பள்ளிக்குச் செல்வார்கள். சேர்ந்துதான் வீடு திரும்புவார்கள். பள்ளிக்குப் போகும்போது வாசலில் நின்றபடியே டாட்டா காட்டுவாள். அவர்கள் வரும் நேரம் தெரிந்து வெளியே சென்று அவர்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பாள். வீட்டுக்கு வந்ததும் கண்டிப்பாக விளையாட்டுதான். அப்போது மூவருக்குமே தனித்தனி நண்பர்கள்தான். பெரும்பாலும் ஆக்னஸ் பெண் குழந்தைகளோடுதான் விளையாடுவாள். ஆனால் அகா அப்படியல்ல, எல்லோருடனும் விளையாடுவாள். லாசரும் அப்படியே. அகாவுக்கு பாட்டு பாடுவது என்றால் கொள்ளை இஷ்டம். ஆனால் அவளது பெற்றோர் பக்கத்து தெருவில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் பாட்டு கற்றுக்கொள்ள அவளை அனுப்பினர். லாசருக்கு படிப்பைக் காட்டிலும் விளையாட்டில் அதிக ஆர்வம். அவ்வப்போது முரட்டுத்தனமாக விளையாடி கால் முட்டிகளில் இரத்தக்காயங்களோடு வருவது சகஜமான விஷயம். தந்தை நிக்கோலஸ் வேலையை முடித்துக்கொண்டு வந்ததுமே ஆக்னஸ் ஓடி சென்று கழுத்தை கட்டிக் கொள்வாள். அப்பா, கதை சொல்லுங்க என்று ஆர்வமாய்க் கேட்பாள். நிக்கோலஸும் ஏதாவது கதை ஒன்றை சொல்ல ஆரம்பிப்பார். கதையோடு சேர்ந்து உணவை ஊட்டுவார். கதை முடிவதற்குள் என்று கொட்டிக்கொண்டே ஆக்னஸ் தூங்கிப் போயிருப்பாள். தூங்கியவளை அப்படியே அலுங்காமல் குலுங்காமல் தூக்கிக் கொண்டு போய் கட்டிலில் படுக்க வைப்பார் நிக்கோலஸ். அதற்குப் பிறகுதான் சாப்பிடச் செல்வார். சில நாட்கள் மிகவும் களைப்பாக இருக்கும், அல்லது கதை சொல்லும் மூடும் இருக்காது. வீட்டுக்கு வந்ததும் அப்பாடா என்று சாய்ந்து உட்கார்ந்து விடுவார், அல்லது படுத்து விடுவார். ஆனால் ஆக்னஸ் அப்பா கதை சொன்னால்தான் சாப்பிடுவேன் என்று அடம் பிடிப்பாள். செல்லக்குட்டி கேட்டபின் தந்தையால் நிராகரிக்க முடியுமா என்ன? அவள் விருப்பப்படியே அங்கு நடக்கும். கதை கேட்டால் அகாவும் தூங்கிவிடுவாள். ஆனால் லாசருக்கு மட்டும் தூக்கம் வரவே வராது. எல்லோரும் தூங்கிவிட்டார்களா என்று ஒருமுறை நோட்டம் பார்ப்பான். ஓசைப்படாமல் கால்களை மெதுவாக தூக்கி வைத்து நடந்து யாருக்கும் தெரியாமல் அடுக்களைக்குள் செல்வான். அங்கு நிறைய பழங்களை வைத்திருப்பார் அம்மா. அதை எடுத்து தின்றுவிட்டு சப்தமில்லாமல் வந்து படுத்து விடுவான். லாசரின் இந்த காரியத்தை ஒருநாள் தற்செயலாக கவனித்துவிட்டாள் ஆக்னஸ். அப்பாவிடம் சொல்லி அவனை மாட்டி விடுவதில் அவளுக்கு விருப்பமில்லை. கண்டும் காணாததும் போல் தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை விடிந்தது. கொல்லைப்புறத்தில் நின்று கொண்டிருந்தான் லாசர். அவனுக்கு அருகே சென்றாள் ஆக்னஸ். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் நின்றாள். ஆக்னஸ், என்ன விஷயம்? அண்ணா, உங்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். ஏங்கிட்டயா? சரி சொல்லு. இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு படுத்த பிறகு எதையும் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கார். அதையும் மீறி சாப்பிடுவது தப்பல்லவா? அது உடம்புக்கும் நல்லதில்லையே. இவன் தன்னுடைய தவறை தங்கை கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அதை தந்தையிடம் சொல்லாமல் நேராக தன்னிடம் வந்து சொன்னது அவனுக்கு தர்ம சங்கடமாக ஆகிவிட்டது. அதே சமயம் ஆக்னஸை நினைத்து பெருமையாகவும் இருந்தது. அதிலிருந்து லாசர் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பழம் சாப்பிடுவதை நிறுத்திக் கொண்டான். கொஞ்சம் வளர்ந்தவுடன் அகாவும் சேர்ந்து ஆக்னஸும் பாட்டு வகுப்புக்குச் செல்ல ஆரம்பித்தாள். இரண்டு பெண் குழந்தைகளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்திற்குச் சென்று பாட்டு பாடிவிட்டு வருவார்கள். இவர்களுடைய பாட்டு இல்லாமல் அங்கு பிரார்த்தனை நிறைவு பெறாது. அவர்கள் இருவரும் தேவாலயத்துக்குள் நுழைந்தாலே நைட்டிங்கேல் சகோதரிகள் வந்தாச்சு என்று சொல்லி வரவேற்பார்கள். சகோதரிகள் ஒரு ரசிகர் கூட்டத்தையே சம்பாதித்து வைத்திருந்தனர். ஆக்னஸுக்கு 5 வயது ஆகியிருந்தது. அதற்குள் 1ஆம் வகுப்புக்குத் தேவையான அனைத்து பாடங்களும் நாக்கு நுனியில். வீட்டுக்கு வரும் விருந்தாளி யாராவது ஒரு பாடலையோ அல்லது பாடத்தையோ சொல்லச் சொன்னால் போதும், மடை திறந்த வெள்ளம்தான். என்னதான் பாடங்களை மூச்சுவிடாமல் பேசுவதற்கு கற்றுக்கொண்டிருந்தாலும் பள்ளியில் சேர்ப்பது அவசியமல்லவா? பள்ளியில் சேர்த்துவிட முடிவு செய்தார் நிக்கோலஸ். அப்போது நல்ல பள்ளியாக பார்த்து சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இதற்காக எவ்வளவு நாள் அலையவும் அவர் தயங்கவில்லை. தொடர்ந்து தேடினார். முதலில் சாக்ரட் ஹார்ட்ஸ் சர்ச் என்ற பள்ளியில் சேர்த்துவிட்டார் நிக்கோலஸ். அங்குதான் அவளுக்கு ஆரம்பக் கல்வி. கண்டிப்பான பள்ளி, மற்ற குழந்தைகளை விட அறிவில் முதிர்ச்சியாக இருந்தாள் ஆக்னஸ். படிப்பு தவிர நகைச்சுவை உணர்வும் நிரம்ப இருந்தது அவளுக்கு. மற்ற மாணவிகளில் இருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது ஆக்னஸின் குணம். இதனாலோ என்னவோ எல்லோருடைய கவனத்தையும் எளிதில் வசீகரித்துவிட்டாள் ஆக்னஸ். அரசியல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வது என்றால் நிக்கோலஸுக்கு மிகவும் இஷ்டம். செய்தி கேள்விப்பட்ட நொடியிலிருந்தே மனம் குறுகுறுக்க ஆரம்பித்துவிடும். ஆக வேண்டிய காரியத்தையெல்லாம் வேகமாக முடித்துவிட்டோ அல்லது ஒத்திவைத்துவிட்டோ கூட்டத்திற்கு கிளம்பிவிடுவார். 1919 பெல்கிரேட் பகுதியில் அரசியல் பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதாக போகிற போக்கில் சொல்லிவிட்டு சென்றார் நிக்கோலஸின் நண்பர் ஒருவர். மனிதருக்கு குஷியாகிவிட்டது. நண்பர்கள் புடைசூழ புறப்பட்டார். உற்சாகமாக ரசித்துக் கேட்டார். இடையிடையே வருத்தக்கடலை கொறித்துக் கொண்டார். கூட்டம் முடிந்தது. சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். பேசிக்கொண்டே வந்தார். திடீரென பேச்சை குறைத்துக் கொண்டார். கொஞ்ச தூரம் வந்திருப்பார். திடீரென தலை சுற்றுவது போல இருந்தது. நண்பர்களிடம் விஷயத்தை சொன்னார். சோடா குடி சரியா போயிடும் என்றனர். ஒரு கடைக்குச் சென்றார். சோடா குடித்தார். ஆனால் தலை சுற்றல் சரியானதாக தெரியவில்லை. சரி, கொஞ்சம் ஓய்வெடுத்துவிட்டு போகலாம் என்றார் ஒரு நண்பர். அருகில் இருந்த மரத்தடியில் எல்லோரும் உட்கார்ந்தனர். வியர்வை குட்டியது நிக்கோலஸுக்கு. அப்படியே மயங்கி சாய்ந்தார். ஐயையோ, நிக்கோலஸை தூக்குங்கப்பா. பதறிய நண்பர்கள் அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிகிச்சைகள் மின்னல் வேகத்தில் நடந்தன. அப்பா, அப்பா! குழந்தைகளின் குரல்கள் மருத்துவமனையை அதிர வைத்தன. அங்கிருந்தவர்களெல்லாம் ஒரு கணம் திரும்பி பார்த்தனர். குழந்தைகளை அணைத்துக் கொண்டு நின்றார் பெர்னாய். சில நிமிடங்களில் மருத்துவர் வந்தார். பெர்னாயை தனியே அழைத்துச் சென்றார். ஹிமரேஜ் என்னும் வார்த்தையை மட்டும் காதில் விழுந்தது. இரத்த நாளங்கள் வெடித்துவிட்டதால் மிதமிஞ்சிய இரத்தக் கசிவு. மருத்துவ அகராதியில் இதுதான் அர்த்தம். நிக்கோலஸின் மனைவிக்கு இது வேறு அர்த்தத்தை அளித்தது. ஆபத்து, அபாயம், உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. அறுவை சிகிச்சை செய்து பார்த்தார்கள். பலனில்லை. இறந்து போனார். அப்போது அவருக்கு வயது 45. இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்த அஞ்சரை பெட்டி வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டார் பெர்னாய். துள்ளித் திரிந்து கொண்டிருந்த குழந்தைகள் சோகமாக ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தனர்.